Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
बाप दादा की मीठे मीठे सिक्कियों दे सबसे एबल नंबर वार उर्षात अनुसार बच्चों को याद किया
मीठे मीठे सिक्कियों दे बच्चों को मजमन से बाप दादा और सभी दुनिया कुल भूषण ज्ञान सितारों का सभी बच्चों को आज गुरुवार के दिन याद का और गुड मॉर्निंग
இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலை முரளி ஓம் சாந்தி பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்ற ஞானமானது மாயாஜால சக்தியுடன் எந்தவித தொடர்பும் அற்றது. கல்வியில் ஒரு மாய மந்திரம் பலனளிக்காது. தேவர்கள் புத்திசாலிகளாகவும் மனிதர்கள் அவ்வாறில்லாதிருப்பதற்குமான காரணம் யாது? காரணம், தேவர்கள் அனைத்து நற்குணங்களாலும் நிரம்பியவர்கள். ஆனால் மனிதர்களோ எந்தவித நற்குணங்களும் அற்றவர்கள். தேவர்கள் புத்திசாலிகளாக இருப்பதனாலேயே மக்கள் அவர்களை வழிபடுகிறார்கள். அவர்களுடைய மின்கலங்கள் பற்றறிகள் சக்தியூட்டப்பட்டுள்ளன. இதனாலேயே அவர்கள் ஒரு பவுன் பெறுமதி மிக்கவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய மின்கலத்தில் சக்தி இறங்கும் பொழுது அவர்கள் ஒரு சதம் பெறுமதியை உடையவர்கள் ஆகுகின்றார்கள். எனவே அவர்கள் விவேகமற்றவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். தாரணைக்கான சாராம்சம் ஒன்று, மௌன சக்தியை சேகரியுங்கள். நீங்கள் மௌன சக்தியால் மௌன உலகிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்து சக்தியை பெற்று அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்து ஓர் அதிபதி ஆகுங்கள். இரண்டாவது, அதிமேலானவருடன் கற்பதால் ஆத்மாவும் அதிமேலானவராக வேண்டும். தூய்மை மார்க்கத்தை மாத்திரம் பின்பற்றி தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மை ஆக்குங்கள். ஒரு வழிகாட்டி ஆகுங்கள். ஆசீர்வாதம். உங்கள் சக்தி வாய்ந்த ஸ்திதியில் ஸ்தீரமாக இருந்து முதற்தர சேவையாளராக மனம் மூலம் சேவை செய்வீர்களாக. உங்களுக்கு வார்த்தைகளினால் சேவை செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் ஒவ்வொரு கணமும் உங்கள் மனதால் சேவை செய்யும் வாய்ப்பு உள்ளது. மனம் மூலமாக சேவையே சேவைகள் அனைத்திலும் அதி சக்தி வாய்ந்ததும் அதி சிறந்ததுமாகும். வார்த்தைகளால் சேவை செய்வது இலகுவானது ஆகும். ஆனால் மனம் மூலம் சேவை செய்வதற்கு நீங்கள் முதலில் உங்களை சக்தி வாய்ந்தவராக்க வேண்டும். உங்களுடைய ஸ்திதி தளம்பல் அடையும் பொழுது உங்களால் வார்த்தைகளால் சேவை செய்ய முடியும். ஆனால் மனதினால் இவ்வாறு செய்ய முடியாது. தங்கள் மேன்மையான ஸ்திதியினால் சேவை செய்பவர்களே முதற்தரமான சேவையாளர்கள், முழு புள்ளிகளையும் கோருபவர்களும் ஆவார்கள். ஸ்லோகம். ஒரு சாதாரண பணியை செய்யும் பொழுது ஆன்மீகத்தை அனுபவம் செய்வதே அர்ப்பணித்தல், சரண்டர் என்பதன் அர்த்தமாகும். ஒரு சாதாரண பணியை செய்யும் பொழுது ஆன்மீகத்தை அனுபவம் செய்வதே அர்ப்பணித்தல் என்பதன் அர்த்தம் ஆகும். ஓம் சாந்தி. இது பாடசாலை என குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். இது ஒரு கல்வியாகும். நீங்கள் அந்த தேவ அந்தஸ்தை இந்த கல்வியின் மூலம் பெறுகிறீர்கள். இது ஒரு பாடசாலை அல்லது பல்கலைக்கழகம் என கருதப்பட வேண்டும். மக்கள் தொலைவில் இருந்து இங்கு கற்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் இங்கு எதனை கற்பதற்காக வருகிறார்கள்? அவர்கள் இந்த இலக்கையும் குறிக்கோளையும் தமது புத்தியில் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த இலக்கையும் குறிக்கோளையும் தமது புத்தியில் கொண்டிருக்கிறார்கள். நாம் இங்கு கற்க வருகின்றோம். எமக்கு கற்பிக்கின்ற ஒருவர் ஆசிரியர் என அழைக்கப்படுகின்றார். கீதை கடவுளின் வாசகமாகும். வேறெந்த விடயங்களும் இல்லை. கீதை அதை கற்பிப்பவரின் புத்தகமாகும். ஆனால் அவர் உண்மையில் ஒரு புத்தகத்தை வாசிப்பதில்லை. அவர் தனது கரத்தில் கீதையை வைத்திருப்பதில்லை. இவை கடவுளின் வாசகங்களாகும். மனிதர்களை கடவுள் என அழைக்க முடியாது. கடவுள் அதி உயர்ந்தவரான ஒரே ஒருவர் ஆவார். அசரீரி உலகம், சூட்சும வதனம், பௌதீக உலகம் அனைத்துமே முழு உலகமாகும். நாடகமானது அசரீரி உலகிலோ அல்லது சூட்சும வதனத்திலோ நடிக்கப்படவில்லை. இது இங்கேயே நடிக்கப்படுகின்றது. 84 பிறவி சக்கரமும் இங்கேயே உள்ளது. இது 84 பிறவி சக்கரத்திற்குரிய நாடகம் என அழைக்கப்படுகின்றது. இது முன்பே நிச்சயிக்கப்பட்டதொரு நாடகமாகும். இந்த விடயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் நீங்கள் அதி உயர்ந்த கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். வேறெதுவும் கிடையாது. ஒரே ஒருவரே அனைத்து சக்திகளையும் கொண்டவர். உலக சர்வசக்திவான் என அழைக்கப்படுகின்றார். அவரே சக்திவான் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகின்றார். மக்கள் இதனை புரிந்து கொள்வதில்லை. ஏனெனில் அவர்கள் அனைவரும் தமோ பிரதானமானவர்கள். இது கலியுகம் என அழைக்கப்படுகின்றது. இது சிலருக்கு கலியுகமாகவும் சிலருக்கு சத்திய யுகமாகவும் ஏனையவர்களுக்கு த்ரேதா யுகமாகவும் இருப்பதில்லை. இது இப்போது நரகமாகையால் மக்கள் பெருமளவு செல்வத்தையும் சொத்துக்களையும் கொண்டிருந்தாலும் இதை சொர்க்கம் என கூற முடியாது. அது சாத்தியமானதல்ல. இந்த நாடகமானது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சத்திய யுகம் இப்போது கடந்துவிட்டது. அது இந்த வேளையில் இருக்க முடியாது. இந்த விடயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தை இங்கமர்ந்திருந்து இந்த விடயங்களை அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். சத்திய யுகம் அவர்களுடைய ராஜ்யமாக இருந்தது. பாரத மக்கள் அந்த வேளையில் சத்திய யுகத்திற்குரியவர்கள் என அழைக்கப்பட்டார்கள். இப்போது அவர்கள் நிச்சயமாக கலியுகத்திற்குரியவர்கள் என்றே அழைக்கப்படுவார்கள். அவர்கள் சத்தியத்திற்குரியவர்களாக இருந்த போது அது சொர்க்கம் என அழைக்கப்பட்டது. நரகமும் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் என்பதல்ல, மக்கள் தமது சொந்த கட்டளைகளை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செல்வத்தின் சந்தோஷத்தை கொண்டிருக்கும் போது அவர்கள் தாம் சொர்க்கத்தில் இருப்பதாக கருதி கொள்கின்றார்கள். நான் பெருமளவு செல்வத்தை கொண்டிருக்கின்றேன், எனவே நான் சொர்க்கத்தில் இருக்கின்றேன், எவ்வாறாயினும் அது சாத்தியமில்லை என நியாயப்படுத்தப்பட்டுள்ளது. இது நரகமாகும். சிலர் 1 அல்லது 2 மில்லியனை கொண்டிருந்தாலும் இந்த உலகம் நோயுற்றே இருக்கின்றது. சத்திய யுகம் நோய்களில் இருந்து விடுதலையான உலகம் என அழைக்கப்படுகின்றது. இது அதே உலகமாகும். சத்திய யுகத்தில் இது யோகி உலகம் என அழைக்கப்படுகின்றது. ஆனால் கலியுகத்தில் இது போகி உலகம், புலனங்கங்களின் சந்தோஷத்தில் ஈடுபடும் பவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் யோகிகள், ஏனெனில் அங்கு எந்தவித விகாரங்களும் கிடையாது. எனவே இது ஒரு பாடசாலையாகும். இங்கு சக்தியை கொண்டிருப்பதற்கான கேள்விக்கே இடமில்லை. ஆசிரியர் ஒருவர் தனது சக்தியை காட்டுவாரா? நீங்கள் இன்னாராக ஆகுவதற்கான இலக்கையும் குறிக்கோளையும் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கல்வியின் மூலம் நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுகின்றீர்கள். இது மந்திரவித்தை அல்லது மாயாஜால சக்திக்குரிய விடயம் அல்ல. இது ஒரு பாடசாலையாகும். ஒரு பாடசாலையில் மாயாஜால சக்திக்கான தேவை உள்ளதா? அவர்கள் கற்று வைத்தியர்களாகவும் சட்டத்தரணிகளாகவும் ஆகுகின்றார்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் மனிதர்களே, ஆனால் அவர்கள் தூய்மையானவர்கள். இதனாலேயே அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். இது தூய்மையற்ற பழைய உலகமாகும். உலகம் பழையதாகுவதற்கு 100 கணக்கான வருடங்கள் எடுப்பதாக மக்கள் நினைக்கின்றார்கள். கலியுகத்தின் பின்னரே சத்திய யுகம் வரும். நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். எவருக்குமே இந்த சங்கம யுகத்தை பற்றி தெரியாது. அவர்கள் சத்திய யுகத்தை 100,000கணக்கான வருடங்கள் கொண்டதாக காட்டியுள்ளார்கள். தந்தை வந்து இந்த விடயங்களை விளங்கப்படுத்துகின்றார். அவர் பரமாத்மா என அழைக்கப்படுகின்றார். ஆத்மாக்களின் தந்தை பாபா என அழைக்கப்படுகின்றார். அவருக்கு வேறெந்த பெயரும் கிடையாது. பாபாவின் பெயர் சிவனாகும். மக்களும் சிவாலயத்திற்கு செல்கின்றார்கள். பரமாத்மா சிவன் மட்டுமே அசரீரியானவர் என அழைக்கப்படுகின்றார். அவருக்கு மனித சரீரம் கிடையாது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கு ஒரு பாகத்தை நடிக்க வருகிறீர்கள். அப்பொழுதே நீங்கள் மனித சரீரத்தை பெறுகின்றீர்கள். அவர் சிவன், நீங்களோ சாலிகிராம்கள். மக்கள் சிவனையும் சாலிகிராம்களையும் வழிபடுகின்றார்கள், ஏனெனில் அவர்கள் உயிர் வாழும் ரூபத்தில் வாழ்ந்து சென்று விட்டனர். அவர்கள் செல்வதற்கு முன்பு எதையாவது செய்திருக்க வேண்டும். இதனாலேயே அவர்கள் பிரபல்யமானவர்களாகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். எவருக்கும் அவர்களுடைய முன்னைய பிறப்பை பற்றி தெரியாது. அவர்கள் இந்த பிறப்பிலேயே புகழப்படுகின்றார்கள். மக்கள் தேவர்களை பூஜிக்கின்றார்கள். இந்த பிறப்பில் பலர் தலைவர்களும் ஆகியுள்ளார்கள். வாழ்ந்து மறைந்த பல மிக நல்ல சாதுக்களையும் புனிதர்களையும் பிரபல்யமானவர்கள் ஆக்கும் பொருட்டு முத்திரைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இங்கு எவருடைய பெயர் மகத்துவமானவராக நினைவு கூறப்படும்? இங்கு அனைவரிலும் மகத்துவமானவர் யார்? கடவுள் மட்டுமே. அதி உயர்ந்தவர் ஆவார். அவரே அசரீரியானவர். அவருடைய புகழ் முற்றிலும் வேறுபட்டது. தேவர்களின் புகழானது மனிதர்களின் புகழிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. மனிதர்களை தேவர்கள் என அழைக்க முடியாது. தேவர்கள் அனைத்து பண்புகளையும் கொண்டவர்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். அவர்கள் உலகின் தூய அதிபதிகளாக இருந்தார்கள். தூயவர்களே பூஜிக்கத்தக்கவர்கள், ஆகையால் அவர்கள் பூஜிக்கப்படுகின்றார்கள். தூய்மையற்றவர்களை பூஜிக்கத்தக்கவர்கள் என கூற முடியாது. தூய்மையற்றவர்கள் எப்போதும் தூய்மையானவர்களை பூஜிக்கின்றார்கள். குமாரி ஒருவர் தூய்மையானவராக இருக்கும் போது அவள் பூஜிக்கப்படுகின்றாள். ஆனால் அவள் தூய்மையற்றவளாகும் போது அனைவருடைய காலடியிலும் தலை வணங்க வேண்டியுள்ளது. இந்த வேளையில் அனைவரும் தூய்மையற்றவர்கள். ஆனால் சத்திய யுகத்தில் அனைவரும் தூய்மையானவர்களாகவே இருந்தார்கள். அது தூய உலகமாகும். கலியுகமே தூய்மையற்ற உலகமாகும். இதனாலேயே அவர்கள் தூய்மையாக்குபவரான தந்தையை நோக்கி கூவி அழைக்கின்றார்கள். அவர்கள் தூய்மையாக இருக்கும் போது அவர்கள் அவரை நோக்கி கூவி அழைப்பதில்லை. தந்தையே கூறுகின்றார், எவரும் என்னை சந்தோஷ வேளையில் நினைவு செய்வதில்லை. இது பாரதத்தை மட்டுமே குறிக்கின்றது. தந்தை பாரதத்தில் மட்டுமே வருகின்றார். பாரதம் இவ்வேளையில் தூய்மையற்றதாகிவிட்டது. பாரதமே தூய்மையானதாக இருந்தது. நீங்கள் தூய்மையான தேவர்களை பார்க்க விரும்பினால் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று அங்கு அவர்களை காணலாம். தேவர்கள் அனைவரும் தூய்மையானவர்கள். அவர்களில் பிரதானமானவர்கள் ஆலயங்களில் காட்டப்படுகின்றார்கள். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தில் அனைவருமே தூய்மையானவர்களாக இருந்தார்கள். அரசன் அரசி எவ்வாறானவர்களோ பிரஜைகளும் அவ்வாறானவர்களே. இந்த வேளையில் அனைவரும் தூய்மையற்றவர்களாவார்கள். அனைவரும் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என தொடர்ந்து கூவி அழைக்கின்றார்கள். சந்நியாசிகள் ஒருபோதும் கிருஷ்ணரை கடவுள் என்றோ அல்லது பிரம்மம் என்றோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கடவுளை அசரீரியானவர் என நம்புகின்றார்கள். அவருடைய உருவமானது அசரீரியாக வழிபடப்படுகின்றது. அவருடைய மிக சரியான பெயர் சிவனாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கு வந்து ஒரு சரீரத்தை எடுக்கும் போது உங்களுக்கு அந்த பெயர் கொடுக்கப்படுகின்றது. ஆத்மா அழிவற்றவர், ஆனால் சரீரமோ அழியக்கூடியது. ஆத்மாக்கள் ஒரு சரீரத்தை விடுத்து இன்னொன்றை எடுக்கின்றனர். 84 பிறவிகளே இருக்க முடியும். 8.4 மில்லியன் பிறவிகள் இருக்க முடியாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இந்த உலகமானது சத்திய யுகத்தில் புதியதாகவும் தர்மமானதாகவும் இருந்தது. அதே உலகம் பின்பு அதர்மமானதாகுகின்றது. அது அனைவருமே சத்தியத்தை பேசுகின்ற சத்திய பூமியாகும். பாரதம் சத்திய பூமி என அழைக்கப்படுகின்றது. பொய்யான பூமி பின்பு சத்திய பூமி ஆகின்றது. உண்மையான தந்தை மட்டுமே வந்து சத்திய பூமியை உருவாக்குகின்றார். சத்தியமானவரான அவரே உண்மையான சக்கரவர்த்தி என அழைக்கப்படுகின்றார். இது பொய்மையான பூமியாகும். மக்கள் கூறுகின்ற அனைத்தும் பொய்மையானவையே. தேவர்கள் விவேகமான புத்தியை கொண்டிருப்பதனாலேயே மனிதர்கள் அவர்களை வழிபடுகின்றார்கள். விவேகமானவர்களும் புத்தி அற்றவர்களும் என கூறப்படுகின்றது. யார் உங்களை புத்திசாலிகள் ஆக்கியதென்று பின்னர் யார் உங்களை புத்தி அற்றவர்கள் ஆக்கியது என்று தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். தந்தையே உங்களை சக்திசாலிகளாகவும் அனைத்து தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாகவும் ஆக்குகின்றார். அவரே வந்து உங்களுக்கு தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். எவ்வாறு ஆத்மாக்களான நீங்கள் ஒரு சரீரத்தை எடுத்து உங்களுடைய பாகத்தை நடிக்கின்றீர்களோ அவ்வாறே நானும் இவரில் ஒரு முறை பிரவேசிக்கின்றேன். அவரே ஒரே ஒருவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் மட்டுமே சர்வசக்திவான் என அழைக்கப்படுகின்றார். வேறெந்த மனிதரையும் சர்வசக்திவான் என அழைக்க முடியாது. லக்ஷ்மி நாராயணனை கூட அவ்வாறு அழைக்க முடியாது. ஏனெனில் அவர்களுக்கு சக்தியை கொடுக்கின்ற ஒருவர் இருக்கிறார். தூய்மையற்ற மனிதர்கள் சக்தியை கொண்டிருக்க முடியாது. ஆத்மா கொண்டிருந்த சக்தியானது படிப்படியாக சீரழிகின்றது. அதாவது ஆத்மா கொண்டிருந்த சத்தோப்பிரதான் சக்தியானது பின்னர் தமோப்பிரதான் சக்தியாகின்றது. அதே போன்று ஒரு மோட்டார் கார் அதில் பெட்ரோல் இல்லாத போது நின்று விடுகின்றது. இந்த மின்கலத்தின் சக்தியானது மீண்டும் மீண்டும் குறைவதில்லை. அதற்கென மிக சரியான காலப்பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. கலியுகத்தின் இறுதியில் மின்கலமானது சக்தி இழந்து விடுகின்றது. சதோப்பிரதானாக இருந்த உலகின் அதிபதிகள் தமோப்பிரதானாகியமையால் தமது சக்தியை இழந்து விடுகின்றார்கள். அவர்களிடம் எந்தவித சக்தியும் கிடையாது. அவர்கள் ஒரு சதமேனும் பெறுமதியற்றவர்கள் ஆகியுள்ளார்கள். பாரதத்தில் தேவ தர்மம் இருந்தபோது அவர்கள் பவுன் பெறுமதி மிக்கவர்களாக இருந்தார்கள். சர்வ தர்மமே சக்தி என கூறப்படுகின்றது. தேவ தர்மத்தில் சக்தி உள்ளது. அவர்களே உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்கள் என்ன சக்தியை கொண்டிருந்தார்கள்? அவர்கள் சண்டையிடுவதற்கான சக்தியை கொண்டிருக்கவில்லை. அவர்கள் சர்வசக்திவானான தந்தையிடமிருந்து சக்தியை பெறுகின்றார்கள். என்ன சக்தி? தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்துவ பிரதானாக இருந்ததுடன் இப்போது தமோ பிரதானாகியுள்ளீர்கள். உலகின் அதிபதிகள் ஆகுவதற்கு பதிலாக நீங்கள் உலகின் அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், ஐந்து விகாரங்களான ராவணன் உங்களுடைய வலிமை அனைத்தையும் பறித்து விட்டான். இதனாலேயே பாரத மக்கள் ஏழ்மையடைந்து விட்டார்கள். விஞ்ஞானிகள் பெருமளவு சக்தியை கொண்டிருக்கின்றார்கள் என நினைக்காதீர்கள். அது சக்தி அல்ல. இதுவே சர்வசக்திவானான தந்தையுடன் யோகம் செய்வதன் மூலம் நீங்கள் பெறுகின்ற ஆன்மீக சக்தியாகும். இது இந்த வேளையில் விஞ்ஞானத்திற்கும் மௌனத்திற்கும் இடையில் யுத்தம் இடம்பெறுவதை போன்றதாகும். நீங்கள் மௌனத்திற்குள் சென்று அதன் மூலம் சக்தியை பெறுகின்றீர்கள். மௌன சக்தியை பெறுவதன் மூலம் நீங்கள் மௌன உலகிற்கு செல்கின்றீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்து உங்களுடைய சரீரத்திலிருந்து பற்றற்றவராகுகிறீர்கள். நீங்கள் மௌன உலகிற்கு செல்கிறீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்து உங்களுடைய சரீரத்திலிருந்து பற்றற்றவராகுகிறீர்கள். சக்தி பக்தி மார்க்கத்தில் கடவுளிடம் செல்வதற்கு நீங்கள் பெருமளவில் தலையில் அடித்து கொண்டீர்கள். எவ்வாறாயினும் அவரை சர்வ வியாபி என அழைத்ததனால் உங்களால் பாதையை கண்டு பிடிக்க முடியவில்லை. நீங்கள் தமோப்பிரதான் ஆகினீர்கள். எனவே இது ஒரு கல்வியாகும். கல்வியை சக்தி என அழைக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், அனைத்திற்கும் முதலில் தூய்மையாகி பின்னர் எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கின்றது என்ற ஞானத்தை புரிந்து கொள்ளுங்கள். தந்தை மட்டுமே ஞானம் நிறைந்தவராவார். அதில் சக்தி என்ற கேள்விக்கே இடமில்லை. எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கின்றது என குழந்தைகளுக்கு தெரியாது. நடிகர்களாகிய நீங்கள் ஒரு பாகத்தை நடிக்கின்றீர்கள் அல்லவா? இது ஒரு மெல்லையற்ற நாடகமாகும். முன்பு மக்கள் தமது பாகங்களை நாடகத்தில் நடிக்கும் போது நடிகர்கள் மாற்றப்படலாம். எவ்வாறாயினும் இப்போது அவர்கள் திரைப்படங்களை தயாரிக்கின்றார்கள். திரைப்படத்தின் உதாரணத்தை உபயோகித்து தந்தைக்கு விளங்கப்படுத்துவது சுலபமாகும். அவை சிறிய திரைப்படங்கள். இதுவோ பெரியதொரு திரைப்படமாகும். பௌதீகமான நாடகத்தில் நடிகர்கள் மாற்றப்படலாம். இந்த நாடகம் அனாதியானது. ஏதேனும் ஒன்று ஒரு தடவை படம் பிடிக்கப்பட்டால் பின்னர் அது மாற்றப்பட முடியாது. இம்முழு உலகமும் ஓர் எல்லையற்ற திரைப்படமாகும். இதில் பலத்திற்கான கேள்விக்கே இடமில்லை. அம்பாள் சக்தி என அழைக்கப்படுகிறார். ஆயினும் அவருக்கு பெயர் ஒன்று உள்ளது. அவர் ஏன் அம்பாள் என அழைக்கப்படுகின்றார்? அவர் இங்கே இருந்த பொழுது என்ன செய்தார்? அம்பாலும் லக்ஷ்மியுமே அதிமேலானவர்கள். அம்பாலே பின்னர் லக்ஷ்மி ஆகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். உங்களுக்கு தூய்மையும் கற்பிக்கப்படுகின்றது. இத்தூய்மை அரை கல்பத்துக்கு நீடிக்கிறது. தந்தை வந்து தூய்மைக்கான பாதையை காட்டுகிறார். வந்து தங்களுக்கு பாதையை காட்டுமாறு, தங்கள் வழிகாட்டி ஆகுமாறு மக்கள் அவரை கூவி அழைக்கிறார்கள். அவரே பரமாத்மா. நீங்கள் அதிமேலானவருடன் கற்பதால் அதிமேலானவர்கள் ஆகின்றீர்கள். தூய்மையானவரே அதிமேலானவர் எனப்படுகிறார். நீங்கள் அதிமேலானவருடன் கற்பதால் அதிமேலானவர்கள் ஆகின்றீர்கள். தூய்மையானவரே அதிமேலானவர் எனப்படுகிறார். நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள். தந்தை சதா தூய்மையாக இருக்கிறார். இரண்டிற்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது. சதா தூய்மையாக இருப்பவர் இங்கே வரும் பொழுதே அவர் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பதுடன் கற்பிக்கவும் செய்கிறார். அவர் இவரினுள் பிரவேசித்து அவரே உங்கள் தந்தை என அவராகவே கூறுகிறார். எனக்கு நிச்சயமாக ரதம் தேவை. அல்லாவிட்டால் ஆத்மா எவ்வாறு பேசுவார்? இந்த ரதமும் பிரசித்தி பெற்றது. பாக்கிய ரதம் நினைவு கூறப்படுகிறது. எனவே பாக்கிய ரதம் ஒரு மனிதன் ஆவார். இது ஒரு குதிரை ரதம் பற்றிய கேள்வி இல்லை. அவர் அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துவதற்கு ஒரு மனித ரதம் தேவைப்படுகிறது. அவர்கள் பின்னர் குதிரை ரதத்தை காட்டியுள்ளனர். மனிதன் ஒருவரே பாக்கிய ரதம் என அழைக்கப்படுகிறார். இங்கே சில மிருகங்கள் மிக நன்றாக பராமரிக்கப்படுகின்றன. அந்த அளவுக்கு மனிதர்களேனும் பராமரிக்கப்படுவதில்லை. மக்கள் தங்கள் நாய்களை பெருமளவு நேசிக்கிறார்கள். அவர்கள் குதிரைகளை பசுக்களையும் நேசிக்கிறார்கள். அவர்கள் நாய் கண்காட்சிகளையும் நடாத்துகின்றார்கள். அவை எதுவுமே அங்கே இருக்க மாட்டாது. லக்ஷ்மியும் நாராயணனும் நாய்களை பராமரிப்பார்களா? இப்பொழுது உள்ள மனிதர்கள் எல்லோரும் தமோ பிரதான் புத்தியை கொண்டுள்ளனர் எனவும், புத்தி சத்தோ பிரதான் ஆக்கப்பட வேண்டும் எனவும் நீங்கள் தற்பொழுது அறிவீர்கள். அங்கே குதிரைகள் போன்றவற்றிற்கு மக்கள் சேவை செய்ய வேண்டிய நிலை இருக்க மாட்டாது. தந்தை கூறுகிறார், பாருங்கள் உங்களுடைய நிலைமை எவ்வாறு ஆகிவிட்டது. ராவணன் உங்கள் நிலைமையை அவ்வாறு ஆக்கிவிட்டான். அவன் உங்களுடைய எதிரி. எவ்வாறாயினும் இப்பகைவன் எப்பொழுது பிறக்கின்றான் என நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்கள் சிவனின் பிறப்பையோ அல்லது ராவணனின் பிறப்பையோ அறிய மாட்டீர்கள். ராவணன் திரேதாயுக இறுதியில், அதாவது துவாபர யுக ஆரம்பத்தில் வருகிறான். அவன் ஏன் 10 தலைகளுடன் காட்டப்படுகிறான்? அவன் ஏன் 10 தலைகளுடன் காட்டப்படுகிறான்? மக்கள் ஏன் அவனுடைய கொடும்பாவியை எரிக்கிறார்கள்? எவருமே அதை அறியார். நீங்கள் இப்பொழுது மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்கு கற்கிறீர்கள். கற்காதவர்கள் தேவர்கள் ஆக முடியாது. அவர்கள் பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுது வருகிறார்கள். நீங்கள் தேவ தர்மத்தவர்களாக இருந்தீர்கள் எனவும், இப்பொழுது அதற்கான மரக்கன்று நாட்டப்படுகிறது எனவும் நீங்கள் அறிவீர்கள். தந்தை கூறுகிறார், நான் 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து இவ்வாறு கற்பிக்கிறேன், இப்பொழுது முழு உலக விருட்சமும் பழையதாகிவிட்டது. அது புதியதாக இருந்த பொழுது ஒரேயொரு தேவ தர்மம் மாத்திரமே இருந்தது. பின்னர் அவர்கள் படிப்படியாக இறங்கினார்கள். தந்தை ஞானம் நிறைந்தவர், ஆகையால் உங்களுக்கு 84 பிறவிகளின் கணக்கை கூறுகிறார். அச்சா
பாப் தாதாஜி மீட்டர் மீட்டர் சிக்கியுள்ளதே सबसे एबल नंबर वार पुरुषार्थ अनुसार बच्चों को याद किया
नीचे नीचे सीखने दे बच्चों के होते मजमन से बाप दादा और सभी दुनिया कुल भूषण है ज्ञान सितारों का सभी बच्चों के होते आज गुरुवार के दिन याद प्यार और गुड मॉर्निंग
இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவிடம் இருந்தும் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.